ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு யோக சமாதி. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம்.
ஓம் பிரணவார்த்தாய.
ஓம் நமஸ்பிரணவார்த்தாய சுத்த ஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நம. சமாதி. பதஞ்சலி யோக சூத்திரம். பாத்தஞ்சல தர்ஷனம். பதஞ்சலி அப்புறம் பாத்தஞ்சலம், பாத்தஞ்சல தர்ஷனம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தர்ஷனத்துக்கு பதஞ்சல யோக சூத்திரம். சாங்கியத்துல எந்த சித்தாந்தத்தை நாம படிச்சோமோ அந்த சித்தாந்தத்தை, அந்த தத்துவத்தை அடையறதுக்கான வழிகள், கர்மங்கள், என்ன கிரியையை நம்ம செய்யணுமோ அதை இங்க சொல்றது. அதனால சாங்கியமும் இதுவும் வேற வேற இல்லைன்னு, வேற வேற இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும். வேற வேற நினைச்சிட கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அறியும் சிவனும் ஒன்று, அதை அறியாதவர் வாயில் மண்ணு அப்படின்னு சொல்லுவான். அத்வைத நிலையில வச்சுட்டு அங்க பேசுவான். அந்த மாதிரி இங்க இதுக்கும் சொல்லுவாங்க, சாங்கிய யோகோ பிரசக் பாலாக பிரபதந்தின பண்டிதா அப்படின்ட்டு. சாங்கியம் யோகமும் பிரசக் பதந்தி, வேறு வேறு அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லுவாங்க, பாலாகா பிரசக் பதந்தி, பாலர்கள், சிறுவர்கள், தெரியாதவங்க அதை பிரிச்சு பிரிச்சு சொல்லிடுவாங்க. ந பண்டிதாக, நது பண்டிதாக, பண்டித்தர்களை சொல்றது இல்ல. சாங்கியம் யோகம் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்ட்டு அதுக்கு பிரமாணமா இருக்கு. அப்படி யோக சூத்திரத்துக்கு நாம இந்த கிரந்தத்தை எடுக்கிறதுக்கு தற்பதிலா, நிறைய கிரந்தம் இருக்கு யோக சூத்திர, கேரண்ட சங்கீதா அப்படிமா, சூத்த சங்கீதா, நிறைய சமீதைகள் இருக்கு, நிறைய சூத்திரங்கள் இருக்கு. ஹடயோக பிரதீபிகா அப்படிமா, ஏன்னா யோகம்னு சொல்லி சொன்னா ஹடயோக பிரதீபிகா படிச்சிருக்கீங்களா அப்படிங்கப்பான். இந்த இடத்துல சாங்கியத்தை தழுவியதான யோகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோமே தவிர, நாம யோகத்தை சித்தாந்த ரூபத்துல பேசிட்டு இருக்கோமே தவிர, யோகத்துல உள்ள வெரைட்டிஸ வேரியேஷன்ஸ மாறுதல்களை மாற்றங்களை நம்ம பேசலைங்க. மற்ற சம்ஹிதைகள், ஹடயோக பிரதீபிகா, கேரண்ட சம்ஹிதை முதல்ல சம்ஹிதை எல்லாம் அங்க வேரியேஷன்ஸ் மாற்றங்கள் இருக்காங்க. ஹடயோக பிரதீபிகான்னா மூக்கு எப்படி பிடிக்கிறது, கையை எப்படி வச்சுக்கிறது, காலை எப்படி வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த மாத்திரம் தான் அங்க முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது. இந்த இடத்துல அதுக்கு ஒரு முக்கியத்துவமும் இருக்காது, ஒரே ஒரு சூத்திரத்தோட தட்டி விட்டுருவாரு. பதஞ்சலி யோக தர்ஷனம், பதஞ்சலி யோகா டாட் ஹியர் அப்படின்னு போட்டுருவாங்க எல்லா இடத்துலயும், பெருசு பெருசா போர்டு, ஒரு பாம்பு தலையோட பதஞ்சலி உட்கார்ந்துருப்பாரு, முடிச்சிருவாங்க. பதஞ்சலி யோகா, பதஞ்சலி யோகா, நீங்க பதஞ்சலி யோகா தான் கத்துக் கொடுக்குறீங்களான்னு வேற கேள்வி கேட்பான். பதஞ்சலியில யோகாவுக்கு ஒரே ஒரு சூத்திரம் தான், அந்த யோகாவுக்கு பாஷ்யத்துல ஒரு நாலஞ்சு ஆசனத்து பேர் சொல்றாரு. அந்த ஆசனம் எப்படி பண்றதுங்கிறத பத்தி கூட விசாரம் இல்லைங்க, நாலஞ்சு ஆசனம் பேர் மாத்திரம். அப்போ யோக சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா இது பிலாசபிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, தர்ஷன சாஸ்திரத்தோட திருஷ்டியில நம்ம பாக்குறோம். மத்ததெல்லாம் பிலாசபிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல, மத்தது நாம பாக்குறது அதுல உள்ள கிரமங்களை, அதுல உள்ள முறைகளை படிக்கிறது. எப்படி லகு சித்தாந்த கோமுதி, சித்தாந்த கோமுதி, இல்ல அஷ்டாத்தியாயி முதலிய கிரந்தங்கள் இருக்கோ சமஸ்கிருதத்துக்கு, சமஸ்கிருதத்துக்கு லகு சித்தாந்த கோமுதி முதல் கிரந்தமா, எதுக்கு படிப்பான், சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, சமஸ்கிருத இலக்கணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. சமஸ்கிருத இலக்கணத்தை படிச்சுட்டான் அவன், லகு சித்தாந்த கோமுதியை படிச்சு முடிச்சிட்டான், இல்ல சித்தாந்த கோமுதியை படிச்சு முடிச்சிட்டான், அவன்கிட்ட போய் கேட்கக்கூடாது என்ன வாதம் நீங்க சொல்றீங்க, ஸ்போட்டவாதம் என்ன சொல்றது அப்படின்னு அவன் போய் கேட்கக்கூடாது. ஸ்போட்டவாதம் கேட்டிருப்பானாங்கிறதே டவுட். அங்க வந்து அத ஒரு தர்ஷனமா அங்க நம்ம பாக்கல, அதை இலக்கணமா, இலக்கணம் படிக்கிறதுக்கு ஒரு முறையாதான் பாக்குறோம். அந்த மாதிரி இங்க சாங்கியத்துல எந்த சித்தாந்தத்தை சொல்லியிருக்கோ அந்த சித்தாந்தத்தை படிக்கிறதுக்கு, அந்த சித்தாந்தத்தை நினைவுறதுக்கான ஒரு தர்ஷன சாஸ்திரமா சொல்றது. ஹடயோக பிரதீபிக்கெல்லாம் தர்ஷன சாஸ்திரமா இல்ல, அதெல்லாம் பிராக்டிஸ், எப்படி எப்படி ஒரு ஒரு ஆசனத்தையும் எப்படி எப்படி பழகணும் அப்படிங்கிற முறையை பத்தி அங்க விசாரம் பண்றது. சோ இங்க ராஜயோகம், அங்க ஹடயோகம், வித்தியாசம் அதுதான். ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது இன்னொன்னு இருக்கு, ராஜயோகம்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு இந்த பதஞ்சலி யோகம்ங்கிறது ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்மெண்ட், ராஜயோகம்ங்கிறது இன்னொரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் தப்பு தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்றது. ராஜயோகம்னு அவனுக்கு அவனுக்கு புரிஞ்சு புடிச்சது புரிஞ்சது எல்லாத்தையும் எடுத்துருப்பான். இங்க சொல்லியிருக்கிற விஷயம் தான் ராஜயோகம். என்ன யோகம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுப்போம். யோகம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா யுஜிர் யோகே தாத்து, யுஜிர் யோகே, யோகே அப்படின்னு சொல்லிச்சுன்னா சேர்ப்பதில், ரெண்டு விஷயத்த சேர்க்கறது இல்ல, ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுத்தையும் சேர்க்கிறது யோகம். சேர்றதுக்கு பேரு யோகம், சயோகம். அந்த யோகம் என்னது, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டு வேற வேற ஆத்மா, அதை சேர்க்கறதுக்கு அப்படின்னு மத்த சாஸ்திரத்தை சொல்லலாம். இங்க அது இல்ல, இங்க யுஜிர் சமாதௌ அந்த தாத்து வச்சுதான் நம்ம இங்க பண்ணுவோம். இங்க யுஜிர் யோகே இல்ல, யுஜிர் சமாதௌ. ஏன், யோகத்துக்கு ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு வேணும், இங்க ரெண்டு இல்லவே இல்லையே. ஏன் விசேஷ புருஷ ஈஸ்வர ஏற்கனவே சொல்லிட்டோம். சாங்கியத்துல நிரீஸ்வர யோகிகள்னு சொல்லுவோம், யோகத்தை சேஸ்வர சாங்கியர்கள்னு சொல்லுவோம். இங்க விசேஷ புருஷ ஈஸ்வர அப்படின்னு ஒரு சூத்திரத்துல ஈஸ்வரனும் ஒரு விசேஷ புருஷன் தான் சொல்லியாச்சு, அதனால சேர்க்கை அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. அப்போ இங்க சமாதியில அப்படின்ட்டு, சமாதினா என்ன, சமாதினா சம்பிரக்ஞாத்தம் அசம்பிரக்ஞாத்தம்னு பேர் வச்சுருவாங்க. உண்மையாவே சமாதினா என்னது, அசம்பிரக்ஞாத்தம் மாத்திரம் தான் சமாதி. சம்பிரக்ஞாத்தம்லாம் சமாதி இல்ல, அதெல்லாம் வித்தானதெல்லாம் சம்சாரம் தான். சம்பிரக்ஞாத சமாதி கூட சம்சாரம் தான். ஏன்னா சம்பிரக்ஞாத சமாதினு சொல்லிட்டு அதுல நாலு வகை, விதர்கானுகதம் விசாரானுகதம் ஆனந்தானுகதம் அஸ்மிதானுகதம்னு சொல்லிட்டு நாலு வகையை சொல்லுவான். விசாராகதம் விசாரத்த அனுகுலமா வச்சுண்டு, சூக்ம விஷயத்த ஸ்தூல விஷயத்த வச்சுண்டு, விதர்க்கம் சூக்ம விஷயத்த வச்சுண்டு, இப்படி எல்லாம் விசாரம் மாத்துவான். ஒண்ணு சூக்ம விஷயத்த ஆலம்பனமா வச்சிருக்கோம், ஆலம்பனைனா பாத்திரம், நாம் எதை தியானம் பண்றோமோ அது தியானத்துக்கு பாத்திரம். இன்னொன்னு சூக்ம விஷயத்த ஆலம்பனமா வச்சிருக்கோம், பாத்திரமா வச்சிருக்கோம் அப்படின்ட்டு நேர், இன்னொன்னு ஆனந்தத்த பாத்திரமா, இந்த மாதிரி மாறுபடும். அதனால நாலு வகையான சம்பிரஜாத சமாதி ஆறுது. இது எல்லாமே கூட அடிப்படை அவ்வளவுதான். நம்ம அடுத்த நிலைக்கு போறதுக்கு ஒரு பயிற்சி. சம்பிரஜாத சமாதம் தான் ஒரே சமாதி அப்படின்னு சொல்லிட்டு யோகத்தோட சித்தாந்தம். அசம்பிரக்யாத சமாதி, அசம்பிரக்யாத சமாதி எப்படி அப்படின்னு சொல்லிச்சா, சம்பிரக்யாத்துக்கு அசம்பிரக்யாத்துக்கு என்ன அப்படின்னா, சம்பிரக்யாத்தத்துல நான் உபாசனை பண்றவன், தியானம் பண்றவன், யோகம் பண்றவன் அப்படின்னு நான் இருக்கேன். என்னுடைய யோகம் பண்ணக்கூடிய அந்த தேய விஷயமானது ஒன்னு இருக்கு, ஸ்தூலமா இருக்கட்டும் சூட்சமா இருக்கட்டும் ஏதோ ஒரு தேய விஷயமானது இருக்கு. அசம்பிரக்யாத சமாதியில என்ன இருக்கு, சம்பிரக்யாத சமாதி எப்படி உண்டாக முடியும், சாத்விக குணமானது இருக்கும் பொழுது, ராஜசமும் தாமசமும் நீங்கிட்ட பின்னாடி, அது அடங்கி போன பின்னாடி சாத்விக குணம் மாத்திரம் இருக்கும், அப்ப உண்டாருது சம்பிரக்யாத சமாதி. அசம்பிரக்யாத சமாதி என்னது அப்படின்னு கேட்டா, சாத்விகமும் கூட போச்சு, சாத்விகமும் கூட இல்ல, அங்க வெறும் பிரஜ்யாதான் இருக்கும், பிரஜ்யா சம்ஸ்காரத்தை அழிச்சிடும், அழிச்சிட்டு தா மாத்திரம் நின்று இருக்கும், வேற எதுவுமே இல்ல, தேய விழு விஷயமே இல்லாம சொரூபே அவஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டாவது சூத்திரம் சொல்லுவாரு பகவான் பதஞ்சலி, சொரூபே அவஸ்தானம், அவருடைய இயல்புல நிலைப்படுறது. அப்படி இந்த யோக சூத்திரமானது தேய விஷயமானது நம்மளுடைய புருஷார்த்தத்தை, புருஷார்த்தத்தை மோட்சத்தை அடையறதுக்கான முறைகள் என்ன, அந்த வழிமுறைகள் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு. அசம்பிரக்யாத் சமாதியை பார்த்தா வேதாந்தத்துல சொல்ற சமாதி மாதிரி இருக்கே அப்படின்னு சந்தேகப்படக்கூடாது. இது ஜட சமாதி, அது சேத்தன சமாதி. வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, இங்க சமாதியில இருந்துட்டு இன்னொரு விஷயம் ஞாபகம், முதல் சூத்திரம் படிப்போம், அச யோக யோகானுசாசனம் அப்படின்னு ஆரம்பிக்கும். யோக சித்த விருத்தி நிரோதஹ, முதல் சூத்திரம் யோக சித்த விருத்தி நிரோதஹ. எதுக்கு நான் முதல் சூத்திரத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த அங்க சொன்னேன் சாங்கிய சாஸ்திரத்தை படிக்கும் போது, சத்காரியவாதம் 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 துக்கத்ரய அபிகாதா ஜிக்யாசான்னு சொல்லும் போது, அந்த துக்கத்ரயத்தை மூன்று வகையான துன்பத்தை நாசம் பண்றதுக்கு இல்ல, அதனுடைய அனுபவம் இன்னைக்குத்தான் சாக்கிய சாஸ்திரம்னு சொல்லியிருக்கேன். நாசமானது ஆகாது, சத்காரியமானதுனால சத்து இருக்கிறதுனால அது அழிவே அடையாது. அப்போ அங்க என்ன வித்தியாசம் இருக்கும், அது அனுபவ அபாவம் ஆகும், அனுபவத்துக்கு வராம நிலை போகும். அப்போ யோக சித்த விருத்தி நிரோதக, யோகம் என்றால் என்ன அலைகள் அற்ற நிலை, சாதாரணமா சொல்லிடுவோம் என்ன அலைகள் இல்லாத நிலை அப்படின்ட்டு. யோகம் தான் என்ன அலைகள் இல்லாத நிலை, அதுதான் யோகம். ஆனா இங்க என்ன அலைகள் இல்லாத நிலை, அதை முழுமையா அழிக்கிறது இல்ல, நாசம் இல்ல, என்ன அலைகள் மனசோட சிந்தா தாரா விருத்தியானது இல்லாத நிலை அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க அதனுடைய அழிவு இல்ல, அதனுடைய லயம். அங்க மனோ நாசம் வேதாந்தத்துல, இங்க மனோ லயம் யோகத்துல வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்த யோக, இந்த யோகத்தை படிச்சுட்டு இந்த புருஷனை பிரிச்சு காக்கின, பிரிச்சு பாக்குற பிரிச்சு பாக்குறேன்னு இதுல இருக்கிற சொல்லி இருக்கிற ஒரு 200 சூத்திரம் இருக்கு, அவ்வளவுதான். மனப்பாடம் பண்றது ரொம்ப ஈஸி, டெய்லி ஒரு தடவை படிச்சாலே மனப்பாடம் ஆயிடும். இந்த 200 சூத்திரத்தை படிச்சுட்டு, இந்த 200 சூத்திரத்தை வச்சுட்டே வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு சில பேர் இருக்காங்க. வேதாந்தமும் இதுதான் ஒண்ணுதான், அந்த அசம்பிரக்யா சமாதியும் வேதாந்த சமாதியும் ஒண்ணுதான், ஒரு காலம் ஒன்னா இருக்க முடியாது. காரணம் என்ன, இதுல மனோ லயமானது பேசப்படுறது, வேதாந்தத்துல மனோ நாசமானது பேசப்பட்டிருக்கு. அப்போ இது பொதுவா எல்லா சித்தாந்தத்தையும் எடுக்கும்போது அந்தந்த சித்தாந்த திருஷ்டி கோணத்துலதான் நம்ம பாக்கணும். ஆனா இங்க ஒரு விஷயம், வேதாந்தத்துக்கு இதை படிக்கணும் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல இந்த பிரிவை நம்ம பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா, கடைசி வரைக்கும் இந்த கீடாவானது, இந்த கிருமியானது மண்டையில இருந்து போகவே போகாது. யோக சமாதியும் அந்த தியான மோக்ஷ வேதாந்த சமாதியும் ஒண்ணு அப்படிங்கிற புத்தியானது அப்படியே நிலைப்பட்டு போயிடும். அதுக்கு தான், அதை அறுக்கிறதுக்கு தான் இப்ப இந்த விஷயத்த சொல்றது. இதுல மனோ லயம், ஏன்னா நாசமே உண்டாக முடியாது சத்காரியவாதமானதுனால. அங்க மனோ நாசம், ஏன்னா காரணமே ஒண்ணும் இல்ல, அந்த காரியம் என்னத்தை பத்தி பேசுறோமோ அங்க அது ஒண்ணுமே இல்ல, அதனால நாசம் தான் அது. அப்போ லயமானது, சித்த விருத்தியானது லயமானதுதான் யோகம்னு பார்த்தாச்சு. யோகமானது அதோடைய உச்சகோட்டி சமாதி நிலை என்னது? அசம்பிரஜாத சமாதி அப்படின்ற. இந்த யோகமானது எந்த நிலையில இருக்கும் அப்படின்னா, எல்லா நிலையிலயும் இருக்கிறது தான் யோகம். அத்வைத பிரம்ம மாதிரி எல்லா நிலையிலயும் இருக்கு. நீ தெரியும்னு சொன்னாலும் சரி, தெரியாதுன்னு சொன்னாலும் சரி, பிரம்மத்திலிருந்து தப்பிக்க முடியாதுமா. அந்த மாதிரி யோகமானது எல்லா நிலையிலயும் இருக்கு, அனுபவத்துக்கு வராது அவ்வளவுதான். அசம்பிரஜாத சமாதியில அதோட அனுபவமானது தெளிவா இருக்கு. சம்பிரஜாத சமாதியில இருந்து ஆரம்பிக்கிறது, அசம்பிரஜாத சமாதியில தெளிவா இருக்கு அந்த அனுபவம், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்ற இடத்துல தெளிவு இல்லாம இருக்கே தவிர யோகமானது இருக்கு. பாஷ்யத்துல பார்ப்போம் அது. அப்போ இந்த யோகமானது நாலு பாதங்கள் வச்சு எழுதியிருக்கப்பட்டிருக்கு. பதஞ்சலி மகரிஷி நாலு பாதங்கள்ல இந்த யோகத்தை எழுதியிருக்காரு. சமாதி பாதம், சாதனா பாதம், விபூதி பாதம், கைவல்ய பாதம்னு சொல்லிட்டு. ஒன்னொன்னுத்திலயும் 50-52 ஸ்லோகம் இருக்கு, சூத்திரம் இருக்கு. 51 முதல் பாதத்துல, 2வது பாதத்துல 55, 3வது பாதத்துல 56, 4வது பாதத்துல 34 சூத்திரங்கள். சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத் விஷ்பதோ முகம் அஸ்தோபமனவத்யஞ்ச சூத்திரம் சூத்த விதோ விதுகு அப்படிமா. சுருக்கமா சொல்லணும், சுருங்கி சொல்லணும், தெளிவா சொல்லணும். அர்த்த மாத்திரா லாகவேன புத்திரோத்சவம் மண்யந்தே வையாக்கரணாக அப்படிமா. ஒரு பாதி மாத்திரை குறைக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா சூத்திரத்துல குழந்தை பிறந்த மாதிரி அவனுக்கு சந்தோஷம் உண்டாகுமா. வியாக்கரன் படிச்சவனுக்கு வையாக்கரணாக, வியாக்கரன் படிச்சவனுக்கு வியாக்கரணாக, வையாக்கரணாகனு சொல்லும் போது இன்னொரு சூத்திரம் அங்கேயே ஒரு சூத்திரம் சொல்லிருக்கு. இப்ப நாம எல்லாம் யாரு அப்படின்னா யோகிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லைன்னா குவாலிஃபைடு யோகிகள். இப்போ படிக்கவே இல்லை அதுக்குள்ள யோகி அப்படின்னா, தத் அதீதே தத் வேத வியாக்கரணம் யோ அதீதே வேதவாயதி வையாக்கரணாக சொல்லியிருக்கு. வியாக்கரணம் அதீதே வேதவா இது வையாக்கரணாக, தத் அதீதே தத் வேத சூத்திரம். அந்த சூத்திரத்துக்கு கீழே வியாக்கரணத்தை படிக்கிறாரோ இல்லை படித்து முடித்துட்டாரோ, படிச்சு முடிச்சாலும் சரி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அவருக்கு வையாக்கரணாகனு பேரு. அந்த மாதிரி நாம யோக சாஸ்திரத்துல பிரவர்த்தி ஆயிட்டோம். ஓம் ஆரம்பிச்சாச்சு, இப்ப புள்ளியாசுரி போட்டாச்சு. புள்ளியாசுரி நம்ம யோகிகள், குவாலிஃபைடு யோகி அதுல. சரி, அப்போ சமாதி பாதம் யோக சூத்திரத்துல பதஞ்சலியோட சாஸ்திரத்துல விசேஷம் என்ன? நிறைய யோக சூத்திரங்கள் நிறைய இருந்திருந்துருக்கு. எப்படி வியாக்கரணத்துல இன்னைக்கு நம்ம படிக்கிற பாணினி வியாக்கரணத்துக்கு முன்னாடி ஐந்திர வியாக்கரணம், சாந்திர வியாக்கரணம், பல வகையான வியாக்கரணங்கள் இருந்திருக்கோ, சூத்திரங்கள் இருந்திருக்கோ, சமஸ்கிருதத்தை இலக்கணத்தை படிக்கிறதுக்கு அந்த மாதிரி பாணினிக்கு முன்னாடி இருந்த மாதிரி இங்க பதஞ்சலிக்கு முன்னாடி பல பேர் இருந்திருக்காங்க. ஆனா பதஞ்சலியோட சாஸ்திரமானது ரொம்ப பிரமாணிகமா நல்ல முறையில எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனாலையும், இன்னொன்னு முக்கியமா வியாசர் இதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறதுனாலையும் இது பெருமை அடைஞ்சு. நாம பார்க்க போறது சூத்திரம், சூத்திரத்துக்குள்ள வியாச பாஷ்யம், இதுதான் மூல கிரந்தம். மத்த என்ன மாதிரியான புஸ்தங்கள் எழுதப்பட்டதாலும் இந்த மூல கிரந்தத்தை அடிப்படையா வச்சுதான், சூத்திர கிரந்தத்தை அடிப்படையா வச்சு எழுதப்பட்டதுதான் மத்த கிரந்தம். வேதத்தை அடிப்படையா வச்சு எழுதினது சூத்திரங்கள், சூத்திரத்தை அடிப்படையா எழுதப்பட்டது மத்த கிரந்தங்கள். அப்போ யோக சாஸ்திரம்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான சாஸ்திரம் இருந்தாலும் அந்த சாஸ்திரம் எல்லாம் இந்த சூத்திரத்தை அடிப்படையா வச்சு எழுதப்பட்டதான் இருக்கும். அதுல ஒரு சூத்திரத்தை கொஞ்சம் ஜாஸ்தி விளக்குறதோ, ஒரு சூத்திரத்தை கொஞ்சம் கம்மியா விளக்குறது, அந்த மாதிரியான தாரதமியம் இருக்குமே, ஏற்றத்தாழ்வு இருக்குமே தவிர சூத்திரம் இதுக்கு அடிப்படையா தான் இருக்கும். அதுல நம்ம பாக்குறது வியாச பாஷ்யம், பதஞ்சலி மகர்ஷியோட டேட்டு பீரியடு, வியாச மகர்ஷியோட டேட்டு பீரியடு, இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிஷிகள் நதி மூலம் ரிஷி மூலம் வேண்டாம் பாங்க, நமக்கு அவங்க பூஜ்யர்கள் அவ்வளவு போதும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு எல்லா இந்த புஸ்தகம் எழுதவங்களோட புஸ்தகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் சொல்லிட்டு, இவர் எப்ப பிறந்தாரு, இவர் எப்ப போனாரு அப்படின்றத பத்தி எழுதியிருப்பாங்க. நமக்கு இதை பத்தி விசாரம் வேண்டாம். இவர் அந்த வியாசரே இல்லையா? அந்த வியாசரே தானா? யார் பிரம்மசூத்திரத்துக்கு பிரம்மசூத்திரம் மூலம் எழுதினாரோ அந்த சூத்திரம் எழுதின சூத்திரகிருத்து வியாசரா இவர் இல்ல வேற யாராவதா? அதுக்கு ஒரு விசாரம், அவரா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க வந்து பாணினியோட இந்த பதஞ்சலியோட இந்த சூத்திரம் வந்து பௌத்த மதத்தை கண்டனம் பண்றதா இருக்கிறதுனால, பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணதா இருக்கிறதுனால பௌத்த மதத்துக்கு பின்னாடிதான் வந்தது இந்த பதஞ்சலி சூத்திரம். பதஞ்சலி சூத்திரத்துக்கு வியாச பாஷ்யம் எழுதினார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் பின்னாடி வந்திருப்பாரு, பதஞ்சலிக்கு பின்னாடி வேற ஏதோ வியாச கந்தியில உட்கார்ந்த ஒரு வியாசர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி எல்லாம் நம்ம அர்த்தம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்? வியாசர் என்னைக்குமே இருக்கிறவர், சிரஞ்சீவதி இது சிரஞ்சீவி, அவர் எப்பவுமே இருக்கிறவர். சிரஞ்சீவதி இது சிரஞ்சீவி, சிரஞ்சீவின்னு சொல்லி சொன்னா 16 வயசு அப்படிங்கிற அர்த்தம் இல்ல, எப்பவுமே வாழ்றவர் அப்படின்னு அர்த்தம், எப்பவுமே வாழ்றவர் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் தட்சிணாமூர்த்தி போட்டோல நாலு பேரும் வயசானவங்களா இருப்பாங்க, விருத்தா சிஷ்யா குரு யுவாக. விருத்தா சிஷ்யா குரு விவாகம் எப்படி ஆக முடியும்? ஏன்னா அவங்க எல்லாம் சிரஞ்சீவி, அவங்க எல்லாம் குழந்தையா தான் இருக்கணும். அவங்க எப்படி வயசானவங்களா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அவங்க இங்க வயசு எப்படிப்பட்டது? வருஷத்தை அடிப்படையா வச்சிருக்கிற வயசு, சரீரத்தோட வளர்ச்சி இல்ல. வருஷத்தை அடிப்படையா வச்சுட்டு சில வியாதிகள் இருக்கு, சரீரம் வளரவே வளராது, அப்படியே இருக்கும், குழந்தை மாதிரியே இருக்கும். இது வியாதி இல்ல, இது அவங்களுடைய வரம். சரீரம் வளராமலா இருக்க இருக்கும், ஆனா அதுக்கு வருஷம் இருக்குல்ல, அவங்களுக்கு அந்த சரீரத்துல அந்த சக்தியானது குன்றாம இருக்குமா இருக்கும், ஆனா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குல்ல. எத்தனை கல்பம் பாத்திருக்கீங்க நீங்க அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி இருக்கும்ல, அந்த கணக்குல இங்க விருத்தா சிஷ்யாஹா. ஏன்னா அப்படி பார்த்தானா, சிவன் அப்பதான் பிறந்தாரா? அவர் கல்பத்து ஆதியில இருந்து கல்பத்தை சிருஷ்டி பண்ணவரே அவர் தானே, அவர் இன்னும் கிழவரா இருக்கணுமே அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். அதுக்கு தான் அவருக்கு என்ன சொல்லிடுவாங்க அங்க அர்த்தத்தை சிவனை பத்தி பேசும்போது. அப்ப சிவனுக்கு தர்க்கம் பேசும்போது ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருந்தது, எப்படி அவங்களை வந்து இந்த மாதிரி எல்லா போட்டோலையும் வயசானவங்களா சித்திரம் பண்றாங்க அப்படின்ட்டு. அப்போ சிவனுக்கு இந்த கேள்வியை நம்ம கொடுக்க முடியும், ஏன் சிவன் வந்து அவங்களுக்கும் முன்னாடி பிறந்தவர் தான். இந்த பதில் கொடுத்தோம்னா, சிவன் அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவர் தானே அப்படின்னா, அதுக்கு தான் என்ன சொல்லுவோம், சிவன் வந்து சிவன், சிவன்னா ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வரன் என்னது? பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை. அதனால புராண அப்படின்னு சொல்லிட்டு, ஓம் புராணாய நமஹ அப்படின்னா, புராணாய நமஹ அப்படின்னா புராணங்களுக்கு நமஸ்காரம் அப்படி அர்த்தம் இல்ல, புராணங்களாக இருப்பவனே உனக்கு நமஸ்காரம் இல்ல. புதுமைக்கு புதுமையும் பழமைக்கு பழமையுமாக யார் இருக்காரோ அப்படிப்பட்ட புராணக, புரா நவ இதி புராண, அந்த மாதிரி அர்த்தத்துல. சரி, அப்படி யோக சூத்திரம், அந்த யோக சூத்திரத்துக்கு ஆதி கிரந்தமா ஏதாவது கிரந்தம் இருக்கணுமே, இருந்திருக்குமே. ஓ, பதஞ்சலி மகர்ஷி எழுதினாரு, பதஞ்சலி மகர்ஷி பூஜ்யர், அவரை வணக்கத்துக்குரியவர், அவர் வணங்குறோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த பதஞ்சலி மகர்ஷி பிரமாணமா? அவருக்கு முன்னாடி இந்த சாஸ்திரத்தை யாரு பிரமாணிக்குமா? ஏன்னா ஒரு பரம்பரை, எங்க பரம்பரைன்னு கடைசியில மாறு விரிச்சு காமிச்சிட்டாருல்ல அவரு, அப்படி ஒரு இது பண்ணி காமிச்சிட்டாரு. எங்க பரம்பரை யாரு? கபிலர்ல இருந்து வந்தது அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்போ கபிலர், ஆசுரி, பஞ்சசிகா, ஈஸ்வர கிருஷ்ணன், இந்த மாதிரி பரம்பரையான சாங்கியத்தை சொல்லியாச்சு. இங்க யாரு பரம்பரை? பதஞ்சலி அப்படின்னு அங்கே இருந்து ஆரம்பிக்கல, இங்க ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. ஹைரண்ய கர்ப்ப சித்தாந்தம் அப்படின்னு இருக்கு, ஹிரண்ய கர்ப்பத்தில இருந்து ஆரம்பிச்சது. ஹிரண்ய கர்ப்பன் சொல்லி சொன்னா என்ன? வேதாந்தத்துல ஹிரண்ய கர்ப்பம்னு சொல்லி சொன்னா ஹிரண்ய கர்ப்பம், ஹிரண்யம்னா அந்த தங்கம், கர்ப்பம்னா தங்க முட்டை, தங்க முட்டையிலேருந்து வெளியில வந்தது, அந்த மாதிரி அர்த்தத்துல அங்க இங்க அப்படி சொல்லல. ஏன்னா ரெண்டு தங்க முட்டை ரெண்டா பிரிச்சது, மேல் பாகம் கீழ் பாகம்னு சொல்லிட்டு அப்படின்லாம் வேதாந்தத்துல விசாரம் பண்ணுவாங்க. இங்க அது இல்ல, ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க கபிலருக்கு ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹிரண்யம்னா ஞானம், கர்ப்பம்னா கர்ப்பிதம், ஞான கர்ப்பிதம் அப்படின்னு அர்த்தம். ஹிரண்யம்னா பிரஜ்வலித்தம், எது பிரகாசமயமா இருக்கும், தேஜோமயம். ஹிரண்யம் வந்து தேஜஸ்வரூபத்தை, நெருப்பு சுரூபத்தை, நெருப்போட தன்மையை உட்கிறதா ஒத்துக்கிறாங்க தார்க்கிகர்கள். அந்த மாதிரி ஞான சுரூபமா இருக்கிறவர், ஏன்னா கபிலர் கூட பிறந்தது என்ன? ஞானம், வைராகம், ஐஸ்வர்யம், இதெல்லாம் வந்து அவருக்கு பிறந்தது, சகோத்பன்னாக அவர் கூடிய பிறந்தது இதெல்லாம். அதனால கபிலர் தான் இங்க ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லப்படுறவர். அப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்பர்கிட்ட இருந்து வந்த இந்த சாஸ்திரமானது, பகவான் கபிலர்கிட்ட இருந்து வந்த இந்த சாஸ்திரமானது யோக சூத்திரம். முதல் சூத்திரம், அத யோகானுசாசனம், அத யோகானுசாசனம், அத இயம் இதி அதிகாரார்த்த. அப்போ அத யோகானுசாசனம் ஃபர்ஸ்ட் சூத்திரம் ஆரம்பிக்கிறது. யோக அனுசாசனம், அத யோக அனுசாசனம், மூணு சொல்லு. அத அச அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க அச அப்படிங்கிற சொல் எதுக்கு உபயோகம் பண்றது அப்படின்னா, மங்களா அர்த்தம், மங்களமாக. ஏ கண்டோ பித்வா விநிர்ஞாந்த தஸ்மாத் மாங்கலிகௌ உபௌ அப்படிமா. ஓங்காரஸ்சாத சப்தஸ்ச, ஓங்காரமும் அச அப்படிங்கிற சொல்லும் வந்து கண்டம் பித்வா விநிர்ஞாந்தோ, கண்டத்தை பிளந்துட்டு வந்துதான். ஓங்காரச்சாத சப்தஸ்ச தௌ ஏதௌ பிரம்மணா புரா கண்டம் பித்வா விநிர்ஞாந்தௌ தஸ்மாத் மாங்கலிகௌ உபௌ அப்படிமா. இப்போ பிரம்மனுடைய தொண்டையிலிருந்து கிழிச்சுண்டு வெளியில வந்தது, அதனால ஓம் அச அப்படிங்கிறது ரெண்டு மங்களமான சொல். இங்க எதுக்கு சொல்லிருக்கு? மங்களமா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்லை மங்களமா சொல்லல, நேரடியா மங்களார்த்தம் இல்ல, லாட்சணிக மங்களார்த்தம்னு எடுத்துக்கணும். அபிதாவிருத்தி வெஞ்சனாவிருத்தின்னு ரெண்டு வகையான விருத்தியை நம்ம சொல்லுவோம். அபிதாவிருத்தினா நேரடியாக அந்த சொல் சொல்லுடைய பொருள் அதோட சம்பந்தப்பட்டது, சொல் நேரடியாக சொல்லோட பொருளோட சம்பந்தப்படாம சுட்டி காட்டதா வர்றது வெஞ்சனாவிருத்தி. அப்படி அபிதாவிருத்தியோட இங்க அச சப்தம் இல்ல. இதுக்கு சுத்தி வளர்ச்சி மூக்க தொடணும், திரவிட பிராணாயம் எதுக்கு பண்ணணும்? திரவிட பிராணாயம் திராவிட தேசத்துல இப்படி பிராணாயமம் பண்ணதை நான் பார்த்ததே இல்லை. இப்படி மூக்க சோலத்து வச்சு பிராணாயம் பண்றது திராவிட பிராணாயமம் அப்படிமா. இப்போ ஆச்ச அப்படிங்கிற சொல்லுக்கு நேரடியா மங்களார்த்தம் எடுத்துக்காம நீங்க என்ன பண்றீங்க, சுத்தி வளைச்சு வெஞ்சனார்த்தம் அபிதாவிருத்தியோட இல்ல வெஞ்சனாவிருத்தியோட அப்படிங்கிறீங்களே எதுக்கு அப்படின்னா, அபிதாவிருத்தின்னு சொல்றதோட வெஞ்சனாவிருத்தின்னு சொல்றது ரொம்ப விசேஷம், அதனால ஒரு அர்த்தம். சரி, அர்த்தங்கிறதுக்கு ரெண்டாவது அர்த்தம், அர்த்தக்கு இங்க அதிகார அர்த்தம்னு சொல்லிட்டாச்சு, இந்த அர்த்தத்தை நான் இன்னும் தொடவே இல்லை. ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா ஆனந்தர் யார்த்த, அதுக்கப்புறம் எதுக்கப்புறம் பூர்வீமம் சில கேட்டா அச அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பான். அச தர்ம ஜிக்யாசா அப்படிமா, ஃபர்ஸ்ட் சூத்திரம் என்ன ஆனந்தர் யார்த்தம் அப்படிமா. அசனா என்ன அனந்தரம், இதுக்கு பின்னாடி, எதுக்கு பின்னாடி, வேதெல்லாம் படிச்சிருக்கியா ரைட்டு, இப்ப வந்து உட்காரு, தர்மத்தை ஜிக்யாசா பண்ணலாம், தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை பண்ணலாம், இப்ப வா உட்கார், தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை படிச்சதுக்கு அப்புறம் வந்து படிக்கக்கூடிய அனந்தரமாக இருக்கிறதாக, அதுக்கு பின்னாடி படிக்கக்கூடியதா இருக்கிறதுனால அச அப்படிங்கறது அங்க என்னது ஆனந்தர் யார்த்தம். ரெண்டாவது சார்த்தம் இந்த அர்த்தமும் இங்க இல்லை. இங்க என்ன அதிகார அர்த்த, யோகம் அப்படிங்கிற அதிகாரமானது தலைப்பானது இங்க தொடங்கிறது, எந்த இடத்துல யோகத்தை குறித்த விசாரமானது தொடங்கப்படுறதோ அந்த தலைப்பு இங்க ஆரம்பிக்கிறது அதிகார அர்த்த. அப்படி யோக அனுஷாசனம், யோகத்தின் உபதேசம், யோகத்தின் உபதேசம் அப்படிங்கிற அனுஷாசனா உபதேசம் அப்படின்னு அர்த்தம். அப்போ யோகத்தை குறித்த உபதேசமானது இங்கு துவங்கப்படுகிறது அப்படிங்கிற ஆரம்பகார்த்தமா, இங்க அதிகாரார்த்தம்னா ஆரம்பகார்த்தம், ஆரம்பனார்த்தம், ஆரம்பகார்த்தம். அப்போ துவங்க போறது, யோகத்துடைய விசேஷமான விசாரமானது இங்க தொடங்க போறது அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க அச அப்படின்னு சொல்லிட்டு, மங்களார்த்தத்துல இல்ல இல்லாட்டி ஆனந்தர்யார்த்தத்திலும் இல்ல, இங்க அதிகாரார்த்தத்துல அச முதல் சொல்லு. ரெண்டாவது யோக, யோகத்துக்கு ஏற்கனவே விசாரம் பண்ணிட்டோம், யுஜிர் யோகே யுஜிர் சமாதோ யுஜ சமாதோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம சமாதியை மாத்திரம் புரிஞ்சுக்கிறோம். அப்போ இங்க யுஜிர் சமாதோ இந்த தாத்துவ தான் நம்ம இங்க எடுத்துக்கணும் சமாதி அர்த்தத்துல. அனுஷாசனம், சாசனம் அப்படின்னு சொல்லி சொன்னா உபதேசம், அனுஷாசனம்னு சொல்லி சொன்னா பரம்பரையா செய்யற உபதேசத்தை தொடர்ந்து வந்து அதை கடைபிடிக்கிறதாக செய்யப்படுற உபதேசம் அனுஷாசனம். அப்படி அந்த இடத்துல அனுஷாசனத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அப்போ அத ஆனந்த் அத அதிகாரார்த்த சொல்லி அங்க முடிச்சாச்சு. அடுத்தது யோக அனுஷாசனம், சாஸ்திரம் அதிகிருத்தம் வேதிதவியம். யோக அனுஷாசனம்னு சொல்லி சொன்னா சாஸ்திரம் அதிகிருத்தம், யோக சாஸ்திரத்தை தோங்க போறதாக இங்க நாம இந்த விஷயத்துல புரிஞ்சுக்கணும் அர்த்தத்தை. யோக, யோகனா சமாதி, யோகனா என்ன, நம்ம சந்தேகம் எல்லாம் எதுவும் வந்துடக்கூடாது, இங்க யூஜர் யோக எடுத்துக்கணுமா யூஜர் சமாதம் எடுத்துக்கணுமா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தேகமே வந்துடக்கூடாது, அதனால யோக சமாதி அப்படின்னு தெளிவு பண்ணிடுறாரு. சமாதியை தான் எடுத்துக்கணும் இங்க, யோகம்னு சொல்லி சொன்னா சமாதி, ஜீவாத்மா பரமாத்மான ரெண்டு பேதம் இல்ல நமக்கு, ஆ பேத நிலையில இருக்கிற புருஷன் மாத்திரம்தான் இருக்காங்கிறதுனால இங்க சமாதின்னு அர்த்தத்துல தான் எடுத்துக்கணும். சாச்சோமஸ்தஸ்ய தர்ம, அந்த யோகமானது எங்க இருக்கும், எங்க நடக்கும், எப்ப இருக்கும், எப்படி இருக்காது அப்படின்னு கேட்டா, எங்க இருக்கும் எங்க இருக்கான்ற கேள்விக்கே இங்க இடம் இல்ல. ஏ சாச்ச, அந்த யோகமானது எப்போ இருக்கும் எங்க இருக்கும், சார்வபௌம பௌம பூமே பவ, பூமியில் இருப்பது அப்படின்னு அர்த்தம். எந்த பூமியில் இருப்பது அப்படின்னா சார்வபௌம சர்வநாம சப்தம் சொல்லிருக்கு, எல்லா பூமிகளிலும் இருப்பது. பூமினா என்ன, பூர்புவஸ்வ, பூமினா என்ன, பூஹு புவஹ சுவஹ. அப்ப மத்ததெல்லாம் மகா சத்தியம் ஜனஹ தபஹ எல்லாமே எடுத்துக்கோங்க. அப்படி அந்த ஏழு பூமியை பத்தி இங்க பேசலை. பூமினா சித்தஸ்ய பூமி, சித்த பூமி மனதனுடைய நிலைகள். பூமின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய உடல் எந்த இடத்துல நிலைப்பட்டதா இருக்கோ அந்த உடல் இருக்கிற இடம் இல்ல இது, பூமின்னு சொல்லி சொன்னா இங்க மனதனுடைய நிலைகள். மனதனுடைய நிலைகளா, அப்படிலாம் மனதுக்கு நிடம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டா இருக்கு. கிப்தம் மூடம் விக்ஷிப்தம் ஏகாகரம் நிருத்தம் இது சித்த பூமையா, நம்ம சந்தேகமே வந்துடக்கூடாது. ஒரு ஒரு வாக்கியத்தையும் எடுத்து பாஷ்யம் இதுதான், ஒரு ஒரு வார்த்தையும் எடுத்து அந்த வார்த்தைக்கு தானே அங்க வியாக்கியாவும் பண்ணிடுறது விளக்கமும் பண்ணிடுறது. அதனால யோகம் கிருத்தம், இப்போ பாஷ்யம்னா என்ன, சூத்ரார்த்தோ வர்ணியதே யத்ர பதை சூத்ரானுசார்பிஹி ஸ்வப்பதானி ச வர்ணியந்தே பாஷ்யம் பாஷ்யகிருதோ விதுஹு, பாஷ்யவிதோ விதுஹு பாஷ்யகிருதோ விதுஹு அப்படின்னு சொல்லிடுறோம். பாஷ்யவிதோ விதுஹு சூத்ராணி எத்திர வர்ணியந்தே, சூத்திரங்கள் எங்க ஒரு ஒரு பதமா எடுத்து வியாக்கியா செய்யப்படுறதோ விளக்கப்படுறதோ. வெறும் சூத்திரம் இல்ல, அந்த சூத்திரத்துக்கு இப்போ சூத்திரத்துல அனுசாசனம் சொல்லி சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பனிசாசனம் அப்படின்ட்டு. பனிசாசனம்னா தனிசாசனம், கனிசாசனம், புதுசு புதுசா வார்த்தை. எனக்கு முதல் வார்த்தை புரியலன்னா ரெண்டாவது வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை புரியல மூணாவது வார்த்தை வச்சுக்கோ. அப்படி இல்ல, புரியாத வார்த்தைய அதுக்கு சினானிம்ஸ் ஆன பல பொருள், ஒரு பொருள் கொடுக்கும் பல சொற்களை உபயோகம் பண்ணாம அதுக்கு விளக்கம், சூத்திரத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு விளக்கம், தன்னுடைய சொல்லல ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டதுன்னா அதையும் விளக்கிறது, இதுக்குதான் பாஷ்யம்னு சொல்றது. அப்படிப்பட்ட பாஷ்யம் இது அப்படிங்கறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆரம்பிக்கிறார் பாருங்க. அத அப்படிங்கிறது அங்க அத அதிகார அர்த்தம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது யோகானு சாஸ்திரம், யோகானு சாஸ்திரம் சாஸ்திரம் அதிகிருதம் ஏதி தப்பியம், யோக சாஸ்திரத்தை தொடங்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சூத்திரம் விளக்கியாச்சு. இப்போ யோகம்னா என்னங்க? சமாதி முதல் முடிஞ்சிருத்து. அந்த யோக சமாதி எங்க இருக்கும்? சார்வபூமி சித்த விருத்தி எல்லா பூமியிலயும் இருக்கும். சார்வபௌமம்னா என்ன? தன்னுடைய பாஷ்யத்துல வர்றது, இது வியாசருடைய பாஷ்யத்துல வர்ற, தன்னுடைய பாஷ்யத்துல வர்ற பதம் பூமி அப்படிங்கிறது. அத தெளிவு பண்றதுக்கு சித்தம் மூடம் விக்ஷித்தம் ஏகாகரம் நிருத்தம் இது சித்த பூமிய, இதுதான் சித்த பூமி. சொப்பதானிச்ச எத்திர வர்மியந்தே, எங்க தன்னுடைய பதத்தையும் விசாரம் பண்றோமோ அதுக்குதான் பாஷ்யம் இது இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இந்த சித்தம் மூடம் விக்ஷித்தம் ஏகாகரம் நிருத்தம் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒன்னு சத்வ தமஸ் ரஜஸ் இதோட ஏற்றத்தாழ்வுனால உண்டாருது, சாதாரணமான பொருள் இதோட நிறுத்திட்டுவாங்க. ஏன் சித்தம் மூடம் விக்ஷிப்தம் இது ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா சூத்திரத்தை விசாரம் பண்ணுவோம் பின்னாடி. சரி, தத்திர விக்ஷிப்தே சேதசி, இங்கேயும் விட மாட்டாரு. என்ன நம்ம பாஷ்யம் பாக்குறோம், பாஷ்யத்தோட விசேஷம் என்ன? தன்னுடைய பதத்தையும் விசாரம் பண்ணணும், பேர் மாத்திரம் சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதனால இங்க ஆரம்பிக்கிறதுங்க, தத்திர விக்ஷிப்தே சேதசி விக்ஷேப உபதனி பூத சமாதி யோக பக்ஷே வர்ணியதே. இங்க சித்தம் மூடம் விக்ஷிப்தம், இந்த விக்ஷிப்தம்ங்கிற பூமி வரைக்கும் எப்படி இருக்கு? தத்திர விக்ஷிப்தே சேதசி விக்ஷிப்த உபசர்ஜனி பூத, விக்ஷேபமானது, விக்ஷேபம்னா என்னமானது, தெளிவில்லாம கலங்கி போனதா இருக்கு, பிளவுபட்டதா இருக்கு. அதனால சமாதி யோக பக்ஷே வர்த்ததா, இது சமாதியானது அங்க உண்டாக முடியாது. எங்க என்னமானது என்ன அலையானது பிளவுபட்டதா இருக்கோ, பிரிஞ்சுதா இருக்கோ, போக்கஸ்டா இல்லையோ, ஒருமுகப்பட்டதா இல்லையோ, அங்க சமாதியானது உண்டாக முடியாதுங்கிறதுனால இந்த இடத்த இந்த மூணு நிலைகளையும் சமாதி பட்சத்திலிருந்து விளக்கியாச்சு. விக்ஷிப்தம்னு சொன்னதால மூடம் சிப்தமும் கூட சமாதியிலேருந்து போயிடும். ஏன்னா நம்ம வந்து பிரசவ மல்ல நியாயம் சொல்லிடலாம், இங்க டாப் வேர்ல்டு சாம்பியனே தோக்கடிச்சிட்டேன், வேர்ல்டு சாம்பியன் தோக்கடிச்சிட்டா நான் வேர்ல்டு சாம்பியன், நீ எங்க பேட்டர் ரவுடி அடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடாது. வேர்ல்டு சாம்பியன் அடிச்சிட்டு அப்புறம் நீ நம்மால அடிச்சிருக்கியா, அவன் அடிச்சுக்காமியா, அப்புறம் நான் உன் வேர்ல்டு சாம்பியன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பேசக்கூடாது. அதனால சிப்தம் அடிச்சிட்ட உடனே சிப்தமே போயிட்ட ஒண்ணா இருக்கு, முன்னாடி இருந்த மூணு ரெண்டு நிலையும் தானாவே காயம் காலி ஆயிடுச்சு. எஸ்து ஏகாகிரே சேதசி சத்பூதம் அர்த்தம் பிரத்யோதேதி க்ஷிணோதி ச க்லேஷான் கர்ம பந்தனானி ஷ்லதயதி நிரோதம் அபிமுகம் கரோதி ச சம்ப்ரஜ்ஞாதஹ யோக இதி ஆக்ஷாயதே. அப்ப யோகம்னா என்ன, யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, யோகம்ங்கிறது இந்த வாக்கியத்துல சொல்லப்படுறது. எஸ்து ஏகாகிர சேதசி, எது ஏகாகிரம், ஏன்னா சித்தம் மூடம் விக்ஷிப்தம் ஏகாகிரம் அங்க ஆரம்பிக்கிறது. நிருத்தம் அடுத்தது, ஏகாகிரம் தான் நாலாவது நிலை. அந்த நாலாவது நிலை எப்படிப்பட்டது? ஏகாகிரம் சத்பூதம் அர்த்தம், ஏகாகிரம் ஒருமுகப்பட்ட நிலையில இருக்க அந்த விஷயத்தை, இருக்கிற விஷயத்தை பிரத்யோதேதி பிரகாசிக்கிறதோ, அந்த புருஷனை பிரகாசிக்கிறதோ ஒருமுகப்பட்டு. அப்போ க்ஷிணோதி ச க்ளேஷான், அது மாத்திரம் இல்ல, க்ஷிணோதி ச க்ளேஷான் க்ளேஷங்களை அழிக்கிறது, க்ஷயம் செய்யறது, க்ஷிண அப்படின்னா க்ஷய க்ஷய அழிக்கிறது. சரி, கர்ம பந்தனானி ஸ்ரத்யதி, கர்ம பந்தங்களை அழிக்கிறது வெட்டுகிறது. அப்படிப்பட்ட நிரோதம் அபிமுகம், நிரோத அபிமுகம் கருதி, நிரோத நிலைய, நிரோதம்ங்கிறது அஞ்சாவது நிலை, அந்த அஞ்சாவது நிலைய நமக்கு முன்னாடி கொண்டு வர்றது, அசம்பிரஜாத சமாதிய நமக்கு முன்னாடி கொண்டு வர்றது. அப்படிப்பட்ட நிலை இந்த ஏகாகிர சித்தத்துல உண்டாருது. அது என்னது? சம்பிரஜாத யோக ஆக்கியாயதே. அந்த சம்பிரஜாதத்தை தான், இத்தனை செய்யற அந்த சம்பிரஜாத சமாதியத்தான் யோகம்னு சொல்றோம் அப்படின்னு முதல் புள்ளி வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது கோலம் போடுவாரு பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.